வணக்கம். தமிழ் இலக்கியம், இலக்கணம் இதோட ஒரு நீண்ட நெடிய ரொம்ப வளமான வரலாற்றை கொஞ்சம் அலசி பார்க்குற இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய அந்த தமிழ் இலக்கிய இலக்கண வரலாறு அறிமுகம் குறிப்புகளை பார்த்தோம். ரொம்ப விரிவான ஒரு விஷயத்த சுருக்கமாக புரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. அதுதான் இந்த உரையாடலுக்கு ஒரு அடிப்படை.
ஆமா, இது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு பாரம்பரியம் இல்லையா? வெறும் தகவல்களா மட்டும் பார்க்காம இதோட சாராம்சம் என்ன, முக்கிய திருப்பு முனைகள் என்னென்னு நாம கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த முக்கிய நூல்கள் கருத்துக்கள் வழியா ஒரு பயணம் போவாங்க.
சரி, நம்ம நோக்கம் ரொம்ப தெளிவு. இந்த இலக்கிய இலக்கண மரபோட அடித்தளம் என்ன, அது எப்படி காலப்போக்கில் வளர்ந்து வந்திருக்கு, அதிலிருந்து நாம இன்னைக்கு என்ன எடுத்துக்கலாம், இதை பார்க்கறது தான். உங்க குறிப்புகள்ல அகத்தியரோட நூற்பா ஒன்று இருக்கு, எள்ளினின்றெண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தினின்றும் எடுப்படும் இலக்கணம்னு. இதுவே ஒரு நல்ல தொடக்கமா இருக்குமே.
நிச்சயமா, நிச்சயமா. இலக்கியம்ங்கிறது ஒரு அனுபவம், ஒரு உணர்வு. இலக்கணம் வந்து அந்த அனுபவத்தை ஒரு மாதிரி செதுக்கி ஒரு வடிவத்துக்குள்ளே கொண்டு வர ஒரு கருவி. ரெண்டும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்கவே முடியாது. அப்படி பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச முதல் முழுமையான இலக்கண நூல் அது தொல்காப்பியம். ரொம்ப முக்கியமான ஒன்று.
ஆமாம், தொல்காப்பியம்னு சொன்னாலே நிறைய பேர் இலக்கணம், எழுத்து, சொல் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறாங்க. ஆனால் உங்கள் குறிப்புகளில் அதோட ஆழம் வேற மாதிரி தெரியுதே, குறிப்பாக அந்த பொருளாதாரம்.
மிகச்சரி. தொல்காப்பியம் வெறும் ஒரு மொழி இலக்கண புத்தகம் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு வாழ்க்கை நெறிக்கான கையேடுனே சொல்லலாம். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் மொழியோட கட்டமைப்பை, ஸ்ட்ரக்சரை சொல்லுது. ஆனால் பொருளதிகாரம் பார்த்தீங்கன்னா தமிழர்களோட அகவாழ்வு, அதாவது காதல், குடும்பம், அப்புறம் புறவாழ்வு, வீரம், கொடை, சமூகம், இது எல்லாத்துக்குமான இலக்கணத்தை வகுக்குது. இதுதான் அதோட மிகப்பெரிய தனிச்சிறப்பு.
இதுல வர்ற அந்த திணை கோட்பாடு அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு நிலத்தை வச்சு.
ஆமா,
அந்த நிலத்துக்குரிய மக்களோட வாழ்க்கை முறை, அவங்க உணர்வுகள்னு எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கிற பார்வை. இது எவ்வளவு ஆழமான ஒரு சிந்தனை.
ஆமா, இதுல மூணு விஷயம் பாருங்க. முதற் பொருள்னு சொல்ற நிலமும் பொழுதும், அப்புறம் கருப்பொருள், அந்த நிலத்தோட தெய்வம், உணவு, மரம், செடி, தொழில், இப்படி. மூணாவதா உரிப்பொருள், அதாவது அந்த சூழலில் மனுஷங்களுக்கு ஏற்படுற உணர்வுகள், புணர்ச்சி, பிரிவு, ஊடல், இரங்கல், இந்த மாதிரி.
ஓ, சரி சரி.
இந்த மூணையும் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இணைச்சு பார்க்குற இந்த முப்பொருள் கோட்பாடு மனித வாழ்க்கையே இயற்கையோட எவ்வளோ ஒன்றி பார்த்துருக்காங்கன்னு காட்டுது. இது வெறும் இலக்கண விதியா மட்டும் இல்லாம ஒரு சூழலியல் சார்ந்த உளவியல் பார்மைன்னு நாம சொல்லலாம். இதுதான் பின்னாடி வந்த சங்க இலக்கியங்களுக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சது.
அப்போ தொல்காப்பியம் வகுத்த அந்த அகப்பொருள், புறப்பொருள் இலக்கணங்களோட இலக்கிய வடிவம் தான் சங்க இலக்கியங்கள், அதாவது 8 தொகை 10 பாட்டு, அப்படிதானே?
மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சங்க இலக்கியம்னு நாம சொல்ற அந்த 18 மேற்கணக்கு நூல்கள், அதாவது 8 தொகையிலும் 10 பாட்டும், பெரும்பாலும் இந்த திணை அடிப்படையில் தான் பாடப்பட்டிருக்கு. 8 தொகையில் பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, 500, அகனா 100, கழித்தொகை, இதெல்லாம் அகம் சார்ந்த பாடல்கள். காதல், பிரிவு, காத்திருப்புன்னு மனித உணர்வுகளோட நுட்பமான வெளிப்பாடுகளை அதில் நாம பார்க்கலாம்.
ஆமா, குறுந்தொகை பாடல்கள்லாம் இன்னைக்கும் கூட எவ்வளோ பேர் சொல்றாங்க. 4 வரியில ஒரு பெரிய விஷயத்த சொல்லிடுறாங்க.
உண்மைதான். அதே மாதிரி புறநானூறு, 10 பதிற்றுப்பத்து, இதெல்லாம் புறம் சார்ந்த பாடல்கள். இது வந்து வெறும் அரசர்களோட வீரத்தை பற்றி மட்டும் பேசலை, அன்றைய சமூக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, பழக்க வழக்கங்கள், கொடைத்தன்மை, சில தத்துவ சிந்தனைகள்னு ஒரு வரலாற்று பெட்டகமாகவே இருக்கு.
ஆமா, அந்த யாது மூரை யாவரும் கேளீர், அது புறநானூர் தானே?
அதுதான். கணியன் பூங்குண்டனாரோட அந்த உலகப்பார்வை, அப்புறம் கடையெழு வள்ளல்கள், பாரி, பேகன், அவங்கள பற்றியெல்லாம் இதில் தான் இருக்கு.
சரி, 10 பாட்டு வந்து கொஞ்சம் நீண்ட பாடல்களா, அதுலேயும் இந்த அகாபுர பாகுபாடு இருக்கா?
இருக்கு. 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை மாதிரி பக்தி சார்ந்தும் இருக்கு, மதுரை காஞ்சி மாதிரி நிலையாமை தத்துவத்தை பேசுகிற மாதிரியும் பாடல்கள் இருக்கு. குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, இதெல்லாம் அகம் சார்ந்தது.
ஓ,
அப்புறம் ஆற்றுப்படை நூல்கள்னு ஒரு வகை இருக்கு. பொருநர் ஆற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை மாதிரி பரிசு வாங்கின ஒரு புலவர் இன்னொரு புலவரை அந்த வள்ளல்கிட்ட வழி சொல்லி அனுப்பின மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு வகையில் புறந்தான். ஆக தொல்காப்பிய இலக்கணம் சங்க இலக்கியமாக இப்படி மலர்ந்திருக்கு.
இந்த சங்க இலக்கிய காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வந்த மாதிரி தெரியுது. அற இலக்கியங்கள், நீதி நூல்கள் மேல ஒரு கவனம் திரும்புது. 15 கீழ்கணக்கு நூல்கள் முக்கியமா மாறுது இல்லையா?
ஆமா, சங்க காலம் பெரும்பாலும் வாழ்க்கையோட கொண்டாட்டங்கள், வீரம், காதல் இதெல்லாம் பாடுச்சு. அதுக்கப்புறம் வந்த களப்பிரர் காலம், அப்புறம் சமண பௌத்த சமயங்களோட செல்வாக்கு, இதெல்லாம் சமூக சிந்தனையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. வாழ்க்கைய எப்படி ஒழுக்கமா வாழணும், எது சரி எது தவறுங்கிற அறநெறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காலம் அது. அதோட விளைவுதான் 15 கீழ்கணக்கு நூல்.
இதுல திருக்குறள் தான் சிகரம்னு சொல்லணும் இல்லையா? எந்த காலத்துக்கும் எந்த நாட்டு மக்களுக்கும் பொருந்துற மாதிரி அறம், பொருள், இன்பம் பத்தி பேசுற ஒரு நூல். உலக பொதுமறை.
சந்தேகமே இல்ல, திருக்குறள் ஒரு தனி இடம். அதுபோக நாலடியார், இது சமண முனிவர்கள் நிறைய பேர் சேர்ந்து எழுதுனதா சொல்லுவாங்க.
ஓ அப்படியா?
ஆமா. அப்புறம் பழமொழி 400, திரிகடுகம், நான்மணி கெடிகைன்னு பல நீதி நூல்கள் இந்த காலகட்டத்தில் வருது. இதில் நாலடியார வேளாண் வேதம்னு சொல்றதும் உண்டு. அது திருக்குறளுக்கு இணையாக மதிக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் வெண்பாய் ஆப்பில் சின்ன சின்ன பாடல்களில், அதாவது குறைஞ்ச அடிகளில் ஆழமான கருத்துக்களை சொல்றது இந்த கீழ்கணக்கு நூலோட ஒரு சிறப்பு.
நீதி நூல்கள் ஒரு பக்கம் வந்துச்சு, அதே சமயம் இன்னொரு பக்கம் கதைகள் மூலமா அறத்தையும் சமயத்தையும் சொல்ற காப்பியங்கள் வருது. ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு. இதுல சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ரொம்ப பேசப்படுதே.
ஆமா, இரட்டை காப்பியங்கள்னு சொல்ற சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழோட மிக முக்கியமான படைப்புகள். சிலப்பதிகாரத்தோட சிறப்பு என்னன்னா, அது ஒரு சாதாரண குடிமகளான கண்ணகிய காப்பிய தலைவியா ஆக்குது.
ஆமா ஆமா.
அவளோட நீதி போராட்டத்தை சொல்றதன் மூலமா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அதனால தான் அதுக்கு குடிமக்கள் காப்பியம்னு பேரு. இளங்கோவடிகள் இது ஒரு சமண நோக்கில் எழுதியிருக்காரு.
மணிமேகலை வந்து அதோட தொடர்ச்சி மாதிரி, ஆனா பௌத்த சமய கருத்துக்களை முன்வைக்குது.
கரெக்ட். கோவலன் மாதவியோட மகள் மணிமேகலையோட துறவு வாழ்க்கைய, அவ பசிப்பினி போக்கினத, அந்த அமுத சுரபி கதையெல்லாம் இதுல தான் வருது. மணிமேகலை வந்து நிலையாமை தத்துவத்தையும் பசிப்பினி எவ்வளவு கொடுமையானது அதை போக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்துது. இதை சீத்தலை சாத்தனார் எழுதியிருக்கார். இந்த ரெண்டு காப்பியங்களை தவிர சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசின்னு மற்ற பெருங்காப்பியங்களும், சூளாமணி மாதிரி ஐஞ்சிறு காப்பியங்களும் பெரும்பாலும் சமண பௌத்த சமய கருத்துக்களை ரொம்ப அழகான கதை வடிவத்தில் பரப்பின. சொல்லப்போனா காப்பியங்கிற வடிவமே சமயம் பரப்புறதுக்கு ஒரு வலிமையான ஊடகமா பயன்பட்டிருக்கு அந்த காலத்துல.
சரி, சமணா பௌத்தத்துக்கு பிறகு பார்த்தா சைவம், வைணவம் மறுபடியும் எழுச்சி பெறுது. அப்போ பக்தி இலக்கியம் ஒரு பெரிய அலையா உருவாகுது இல்லையா? இது பல்லவர் காலம்னு நினைக்கிறேன்.
சரியா சொன்னீங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தோன்றி சைவம், வைணவ சமயங்களை ரொம்ப உணர்ச்சிகரமான பக்தி பாடல்கள் மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போனாங்க. இது ஒரு பெரிய பண்பாட்டு இயக்கம்னே சொல்லலாம். சைவத்துல தேவாரம், அதாவது சம்பந்தர், அப்பர், சுந்தரர் பாடினது, அப்புறம் மாணிக்கவாசகரோட திருவாசகம், திருமூலரோட திருமந்திரம், கடைசியா சேக்கிடாரோட பெரிய புராணம், இதெல்லாம் சேர்ந்த 12 திருமுறைகள் தொகுக்கப்படுது.
ஆமா, தேவாரம், திருவாசகம்லாம் இன்னைக்கும் கோயில்கள்ல ஓதுறாங்க. கேட்கும் போதே ஒரு பக்தி உணர்வு வரும். திருமூலரோட அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சிந்தனையும் ரொம்ப முக்கியமானது இல்லையா?
ஆமா, அது ஒரு பெரிய தத்துவ பார்வை. அதே மாதிரி வைணவத்துல 12 ஆழ்வார்கள் பாடின பாடல்களோட தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இதுல நம்மாழ்வார், ஆண்டாள், ஆண்டாள் தான் ஒரே பெண்ணாழ்வார், அவங்க எழுதின திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ரொம்ப பிரபலம், அப்புறம் திருமங்கை ஆழ்வார், இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. இந்த பக்தி பாடல்கள் வெளு சமய பாடல்கள் மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஆழமான தத்துவங்களும் சில சமூக நோக்கும் தமிழ் மொழியோட இனிமையும் கலந்திருக்கு. கோயில்களை மையமா வச்ச ஒரு புதிய சமூக பண்பாட்டு அமைப்பு உருவாக இது ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு.
அப்போ இலக்கணம், சங்க இலக்கியம், அற இலக்கியம், காப்பியம், பக்தி இலக்கியம்னு தமிழ் இலக்கியம் தொடர்ந்து மாறிக்கிட்டே வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இலக்கணமும் வளர்ந்திருக்கணுமே. நன்னூல், தண்டி அலங்காரம் பத்தியெல்லாம் உங்க குறிப்புகள்ல இருக்கு.
நிச்சயமா, தொல்காப்பியம் ஒரு அடித்தளம் போட்டாலும் காலப்போக்குல மொழியில ஏற்படுற மாற்றங்கள், புதிய இலக்கிய வடிவங்கள், இதையெல்லாம் உள்வாங்கி இலக்கணமும் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே வந்திருக்கு. பவணந்தி முனிவர் எழுதின நன்னூல் அது வந்து 13ஆம் நூற்றாண்டு. இன்னைக்கும் தமிழ் இலக்கணத்தோட ஆதார நூல்களில் ஒன்றா இருக்கு. அது எழுத்து, சொல் இலக்கணத்தை ரொம்ப தெளிவாக விளக்குது.
சரி, தண்டி அலங்காரம்.
தண்டி அலங்காரம் வந்து அணி இலக்கணம் பற்றி பேசுது. அதாவது செய்யுளை அழகுபடுத்துகிற உத்திகள். உவமை அணி, உருவகாணி, தற்குறிப்பேற்ற அணின்னு நிறையா இருக்கு.
ஓ, கவிதையோட அழகு சம்பந்தப்பட்டது.
ஆமா, அப்புறம் யாப்பருங்கள காரிகை, இது வந்து செய்யுள் இயற்றுவதற்கான விதிகள், அதாவது யாப் இலக்கணம் பத்தி சொல்லுது. வெண்பா, ஆசிரியப்பா மாதிரி பா வகைகள், அதோட இலக்கணமெல்லாம் இதுல இருக்கும்.
இலக்கணம் பத்தி பேசும்போது இன்னைக்கு நடைமுறையில நாம நிறைய பேர் செய்யற ஒரு தவறு இந்த ஒற்றுப்பிழை, வல்லினம் எங்க மிகவும் மிகாதுங்கிறது. அதை பத்தியும் குறிப்புகள்ல சில விதிகள் இருக்கு. இது வந்து இலக்கணம் எவ்வளவு நடைமுறைக்கு முக்கியம்னு காட்டுது இல்லையா?
கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியம். க, ச, த, ப, இந்த நாலு எழுத்துக்களை எங்க போடணும் எங்க போடக்கூடாதுங்கிறதுல வர குழப்பம்தான் இது. உதாரணமா, சுட்டு எழுத்து அ, இ, உ, வினா எழுத்து ய, யா. இதுக்கு அடுத்து வல்லினம் மிகும், அ பிளஸ் குடம் இஸ் ஈக்வல் டு அக்குடம், ய பிளஸ் கேள்வி இஸ் ஈக்வல் டு ய கேள்வி. அதே மாதிரி சில வேற்றுமை தொகைகள்ல மிகும்.
எங்க மிகாது?
எழுவாய்க்கு அடுத்து மிகாது. கண்ணன் போனான், கண்ணன்ஸ் போனான் வராது. அது, இது, எதுக்கு அடுத்தும் மிகாது. அது போனது, இது செய்தது. இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்கு. சரியா பயன்படுத்தினா நம்ம எழுத்தோட தெளிவு கூடும், மொழியோட அழகும் கெடாம இருக்கும்.
சரி, தொல்காப்பியம் தொடங்கி பக்தி இலக்கியம், அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இலக்கண நூல்கள் வரைக்கும் ஒரு பெரிய காலப்பரப்பை ஓரளவு பார்த்தோம். இதுக்கப்புறமும் தமிழ் இலக்கியம் பல வடிவங்கள்ல தொடர்ந்துருக்கும் இல்லையா? குறிப்புகள்ல பகுத்தறிவு இலக்கியம், சித்தர் இலக்கியம், இனாவன காவியம்னு சில குறிப்புகள் இருக்கு.
ஆமாம், பக்தி இலக்கிய காலத்துக்கு பிறகு சிற்றிலக்கியங்கள்னு ஒரு வகை வருது. உலா, தூது, பரணி, பிள்ளைத்தமிழ்னு நிறைய. அப்புறம் புராணங்கள். இதுக்கிடையில சித்தர் பாடல்கள்னு ஒரு தனிமரபே உருவாகுது. இது வந்து பிரச்சலித்த சமய நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் கொஞ்சம் கேள்வி கேட்டு யோக மார்க்கத்தையும் தத்துவங்களையும் பாமர மக்களுக்கும் புரியற மாதிரி ரொம்ப எளிய மொழியில சொல்லுச்சு.
ஆமா, சித்தர்கள் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க.
இதுக்கு திருமூலர் ஒரு முன்னோடியா கருதப்படுறார். பட்டினத்தார், பாம்பாட்டி சித்தர்னு நிறைய பேர் இருக்காங்க.
பகுத்தறிவு இலக்கியம்ங்கிறது கொஞ்சம் நவீன கால வெளிப்பாடுதானே?
ஓரளவுக்கு ஆமான்னு சொல்லலாம். 18ஆம் நூற்றாண்டுல வந்த கிறிஸ்தவ பாதிரிமார்களோட சமூக சீர்திருத்த பணிகளும் அச்சு இயந்திரத்தோட வருகையும் இதுக்கு ஒரு தூண்டுதலா இருந்துச்சு. அப்புறம் 20ஆம் நூற்றாண்டுல பெரியாரோட சுயமரியாதை இயக்கம், அது வந்து மூடநம்பிக்கை, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ரொம்ப கடுமையா எதிர்த்து வலுவான பகுத்தறிவு கருத்துக்களை முன்வச்சது. இது இலக்கியத்திலையும் அதோட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு.
புலவர் குழந்தை எழுதின ராவண காவியம் பத்தின குறிப்பு இருக்கு. இது வந்து ராமாயணத்தை வேறொரு கோணத்துல பாக்குற முயற்சி இல்லையா?
ஆமா, இது ராமாயண கதைய இராவணனை மையமா வச்சு அவனோட பார்வையில சொல்ற ஒரு முயற்சி. தமிழர் பண்பாட்டோட சிறப்புகளையும் இதுல பதிவு செய்ய முயற்சி செஞ்சிருக்கார் புலவர் குழந்தை. இப்படி பாத்தீங்கன்னா, இலக்கியம் எப்பவுமே அந்தந்த காலத்தோட சமூக, அரசியல், தத்துவ சிந்தனைகளை அப்படியே பிரதிபலிச்சுக்கிட்டே வந்திருக்கு.
ரொம்ப நன்றி. உண்மையிலே ஒரு பெரிய பயணம் போன மாதிரி இருக்கு. தொல்காப்பியத்தோட அந்த ஆழமான பார்வையிலிருந்து சங்க இலக்கியத்தோட வாழ்வியல் கொண்டாட்டம், அப்புறம் அற இலக்கியங்களோட நெறிமுறைகள், காப்பியங்களோட கதை சொல்லல், பக்தி இலக்கியத்தோட அந்த உணர்ச்சி பெருக்கு, அப்புறம் இலக்கணத்தோட வளர்ச்சி, சித்தர் மரபு, பகுத்தறிவு சிந்தனைன்னு ஒரு நீண்ட வளமான பயணத்தை உங்க குறிப்புகள் வழியா சுருக்கமா பார்த்துருக்கோம்.
இந்த பயணத்துல முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இலக்கணமும் இலக்கியமும் எப்படி ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சு வளர்ந்துருக்குங்கிறது தான். இலக்கணம் வந்து மொழியை ஒரு மாதிரி வடிச்சு செம்மைப்படுத்த உதவுது. இலக்கியம் அந்த மொழிக்கு உயிர், உணர்வு, பொருள் எல்லாத்தையும் கொடுக்குது. காலத்துக்கேத்த மாதிரி ரெண்டும் சேர்ந்தே பயணிச்சிருக்கு.
ஆமா, இந்த உரையாடல் இந்த நெடிய வரலாற்றோட ஒரு சின்ன அறிமுகம் தான், சந்தேகமே இல்ல. ஆனா தமிழ் மொழியோட ஆழத்தையும் அது காலந்தோறும் எப்படி தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு தகவமைச்சுக்கிட்டு வளர்ந்து வந்திருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்க இது கண்டிப்பா உதவி இருக்கும்னு நம்புறோம். உங்களுடைய இந்த குறிப்புகளை இப்படி அலசி பார்த்தது மூலமா தமிழ் மேல நீங்க வச்சிருக்கிற பார்வை இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இவ்வளோ பெரிய தரப்புல பல காலகட்டங்கள், பல நூல்கள் பத்தி பேசணும் இல்லையா? இதுல எந்த காலகட்டத்தோட சிந்தனை அல்லது எந்த இலக்கிய வடிமோ உங்களை ரொம்ப யோசிக்க வைக்குது. ஒருவேளை சங்ககாலத்தோட அந்த இயற்கையோட இணைஞ்ச வாழ்க்கையா, இல்ல திருக்குறள் சொல்ற அறமா, பக்தி இலக்கியத்தோட அந்த உணர்வா, இல்ல சித்தர்களோட அந்த மரபுகளை மீறிய தேடலா? நீங்க அடுத்து எதை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இந்த உரையாடல்ல எங்களோட இணைஞ்சிருந்து கேட்ட உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி.